الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وقال أيضا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فضل العالم على العابد كفضلي على أدناكم أو كما قال صلى الله عليه وسلم مهل عيثم الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاة سلام إلى نبي محمد صلى الله عليه وسلم ورد الميدم அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளின் வாழ்க்கையில் இருக்க நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுவா ஐசுமாக்கும் கணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா படைப்பினங்களில் சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான படைப்பாக மனித இனத்தை படைத்து பகுத்தறிவையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து படைப்பினங்களிலே உன்னதமான ஒரு இனமாக அல்லாஹ் நம்மை வித்தியாசப்படுத்தி உலகத்துக்கு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மனிதனில் இரண்டு விதமான தன்மைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மனிதனிடத்திலே இன்சானியத் மனிதனுடைய பண்புகளை உள்ளடக்கி இருப்பது ஒன்று. இன்னும் ஒன்று ஹயவானியத், மனிதனும் ஒரு பேசும் பிராணி என்று சொல்வார்கள். அவனும் ஒரு பிராணி என்ற பெயரிலே பேசும் பகுத்தறிவு மிக்க ஒரு படைப்பாக சில மிருகத்தன்மைகளும் மிருகங்களுக்கு ஏற்படுகின்ற சில பண்புகள் தன்மைகளும் மனிதர்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, மனிதனை ஏனைய படைப்புகளை விட்டும் பிரித்து காட்டுவது வித்தியாசப்படுத்தி காட்டுவது ஒரு மனிதனிடம் இருக்கின்ற அந்த அறிவு புத்தி அவனுடைய மேலதிகமான விளக்கம். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே இந்த மனிதன் அறிவுள்ளவனாக ஞானமுள்ளவனாக இருக்கும் காலமெல்லாம் இவனுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் அந்த மனிதன் தற்காத்துக் கொள்வான். எப்பொழுது கண்ணியமானவர்களே மனிதன் தன்னுடைய அந்த அயில்மெண்ட் சொல்லக்கூடிய அறிவை ஞானத்தை இழக்கிறானோ அப்பொழுது அந்த மனிதனுக்கு குர்ஆனில் அல்லாஹ் சில
மிருகங்களுடைய பெயருக்கு ஒப்பிட்டு அந்த மனிதனை வர்ணிக்கிறான். சிரேஷ்டமான படைப்பாக அறிமுகப்படுத்திய அல்லாஹ் அந்த மனிதனுடைய சில பண்புகள், சில விளக்க குறைபாடுகள், ஞானத்துடைய பலகீனம், அறிவுடைய பலகீனம் ஏற்படுகின்ற பொழுது அவனை சில கேவலமான மிருகங்களுக்கும் ஒப்பாக்குகிறான். அறிவென்றால் என்ன? கண்ணியமானவர்களே, இல்ம் என்ற வார்த்தை எதற்கு பாதிக்கப்படும்? உலமாக்கள் என்றால் யார்? அந்த இல்முடைய இலக்குகளும் குறிக்கோள்களும் என்ன, பிரயோசனங்கள் என்ன, அவருடைய சிறப்பு என்ன என்பதை பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். கனிமனர்களே, இல்ம் என்ற அந்த அரபு வார்த்தை, அதுக்கு நாம் அறிவெண்களாம், அதுக்கு ஞானம் என்று சொல்லலாம், என்ன விளக்கங்கள் சொன்னாலும் குரானில் அல்லாஹ் இல்மை விளங்கப்படுத்துகின்ற இடங்களை கவனிக்கின்ற பொழுது எந்த அறிவும் மௌத்துக்கு பின்னால் பயனளிக்குமோ, சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குமோ, அதற்குத்தான் அல்லாஹ் இல்ம் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். உலமாக்கள் என்ற வார்த்தை அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமலர்களே, உலகத்திலே பல்வேறுபட்ட கலைகள், கல்விகள், ஞானங்கள் இருக்கின்றன. எதையும் நான் சுத்தமாக பேசவில்லை. ஆனால் எந்த ஞானம் அல்லாஹ்வை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துமோ, எந்த ஞானம் மனிதனை அல்லாஹ்வோடு இணைக்குமோ, அதுதான் உண்மையான அல்லாஹ் சொல்கின்ற நபிமார்கள் உலகத்திலே விட்டு சென்ற ஞானம், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம், ஒவ்வொரு விடயத்துக்கு பின்னாலும் மறுமையை இலக்காக கொண்ட ஞானம். ஒரு உதாரணத்தில் விளக்கலாம். ஹாரூன் பெரிய பணக்காரன், உலக கோடீஸ்வரன், அவனுடைய பழங்கிய சாவிகளை, திறவுகோள்களை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தேவை. அப்படிப்பட்ட கலங்கிய ஒரு ஒரு உலக வர்த்தக மையத்தை உள்ளடக்கிய பணக்காரன், அவனை பற்றி சொல்கின்ற பொழுது குரானில் அல்லாஹ் நிகழ்வை சொல்கிறான். அவனுக்கு புத்திமதி சொல்லப்பட்டது, நீ அல்லாஹ்வுக்கு நல்லவனாக நடந்து கொள், உனக்கு வழங்கப்பட்ட ஆற்றலிலே மறுமையை தேடிக்கொள், துனியாவிலே உலகத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பணம் சொத்து செல்வத்தை வைத்து நீ மறுமையிலே உனக்குரிய நிரந்தரமான இடத்தில் நல்ல இடத்தை பெற்றுக்கொள், நீ மக்களுக்கு வாரை வழங்கு, கொடையாக கொடு, பரோபகாரமாக நடந்து கொள் என்று சொன்ன பொழுது கண்ணியமான் அவன் சொன்ன வார்த்தை, இன்னமா ஊத்தீட்டு அலா இல்மின் ஐந்தி. ஹாரூல் பாவித்த வார்த்தை, இது நான் எனக்கு கிடைத்த அறிவால் பெற்றது. இவன் இடத்தில் இல்ம் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கிறான், அறிவு ஞானம். சரி, இந்த இல்மை பெற்றவன், இந்த ஆலிம், இந்த விளக்கம் கிடைத்தவன் தான் அல்லாஹ் சொல்கின்ற உலமாக்களுடைய பட்டியலில் இருப்பவனாக இருந்தால் உலமாக்களின் தலைவராக ஹாரூன் இருக்க வேண்டும். உலகத்தை எப்படி சம்பாதிப்பதென்ற படிப்புக்கு ஹாரூன் விளங்கியிருந்தான் இல்ம் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஹாரூனுடைய நிலைமை என்ன? சுழி வாங்கினோம், அவனை சந்தித்தோம். எனவே எந்த இல்மும் அழிவின் பக்கம் விட்டு சென்றதோ அது அல்லாஹ் கூறுகின்ற இல்ம் அல்ல. துனியாவை சம்பாதிப்பதற்கு எந்த இல்ம் உதவி செய்கிறதோ, வெறும் துனியாவுடைய சம்பளத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் எந்த இல்ம் உதவி செய்கிறதோ அது அல்லாஹ் சொல்லும் இல்ம் அல்ல, அது ஹாரூன் விளங்கிய பணம் சம்பாதிக்கின்ற அறிவு. முடிவென்ன? அழிவு. இந்த இடத்தில் அவன் ஆடம்பரமாக வருகின்ற பொழுது, பட்டாளத்தோடு வருகின்ற பொழுது, சில காதல் நதினி உரியதுடன் அயாசர் துனியா, துனியாவுடைய வாழ்க்கையை இலக்காக கொண்டவர்கள், துனியாவுடைய வாழ்க்கையை இலக்காக கொண்டவர்கள் பார்த்து சொன்னார்கள், மித்ரமா ஊத்திய ஹாரூன், எங்களுக்கும் இந்த நிகழ்வை நுணுக்கமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். யாரை தரனா மித்ரமா ஊத்திய ஹாரூன், ஹாரூனுக்கு கிடைத்த அறிவு பாக்கியம், ஹாரூனுக்கு கிடைத்த பணம், ஹாரூனுக்கு கிடைத்த இந்த சொத்து செல்வம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமே. யாரை தரனா எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமே. யார் சொன்னார்கள்? உலகத்தை இலக்காக கொண்டவர்கள், உலகத்திலே மாத்திரம்தான் வாழ்க்கை என்ற இலக்கை கொண்டவர்கள். ஏழைத்திறன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பணம், இப்படிப்பட்ட வாகனம், இப்படிப்பட்ட வீடு, இப்படிப்பட்ட கடை, இப்படி காணி பூமி, இப்படி தங்கம் நகை மாணிக்கம் வைகோரியம் மரகதம் முத்து கிடைக்க வேண்டுமே என்று ஆசித்தார்கள். இந்த இடத்தில் உண்மையான ஞானம் கொடுக்கப்பட்ட உண்மையான உலமாக்கள் இந்த துனியாதாரிகளுக்கு காலடியில் சென்று குச்சி மதி சொன்னார்கள். துனியாவை ஆசை வைப்பவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு கேள் உண்டாகட்டும், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாவிடம் இருக்கின்ற கூலி ஈமானுக்கு அமலுக்கு தீனுடைய அமல்களுக்கு மறுமையை இலக்காக கொண்ட நல்ல கிரியைகளுக்கு அல்லாவிடம் இருக்கின்ற கூலி ஈமான் கொண்டு நல்லவன் செய்யக்கூடிய தீன்தாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி சிறந்தது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற இல்மு தான் மறுமையோடு மக்களை இணைப்பதுதான். மறுமை அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் மக்களை கொண்டு செல்வதுதான், நரகத்துடைய பயத்தை உண்டு கொண்டுவதுதான், லஞ்சத்தை வாங்க வைப்பதும் கொலை செய்ய வைப்பதும் ஏமாற்ற வைப்பதும் வட்டிக்கு எடுக்க வைப்பதும் வட்டிக்கு கொடுக்க வைப்பதும் மற்றவனை வட்டம் தட்டுவதும் மற்றவனை கேவலப்படுத்துவதும் பெருமையை உண்டு பண்ணுவதும் தலக்கணத்தை உண்டு பண்ணுவதும் அகங்காரத்தை உண்டு பண்ணுவதும் ஹாரூன் விளங்கியை எதிரில் நல்ல அமல்களுக்கும் ஈமானுக்கும் அல்லாவிடம் கூலி இருக்கிறது, மறைவான கூலி, அதை நம்புவது, அதை மக்களுக்கு போதிப்பதுதான் இவர்கள் தான் இந்தியில் எல்லோருக்கும் தேவை. மிக கவலைக்குரிய கை சேதத்துக்குரிய விடயம்தான் கண்ணியமானவர்களே, நமது அன்றாட செயற்பாடுகளுக்குரிய வழிகாட்டல் கூட நமக்கு தெரியாது, சிந்திப்பது கிடையாது. உலமாக்கள் ஞானிகள் ஒவ்வொரு துறையிலும் அறிவாளிகள் இருக்கிறார்கள். கணிதத்துறையில், இலக்கியத்துறையில், இலக்கணத்துறையிலே, புவியியலிலே, பொறியியலிலே இவர்களை நான் மட்டமாக பேசவில்லை. என்னோட இதெல்லாம் அறிவுகள், கலைகள், ஞானங்கள் தான். ஆனால் இந்த கல்விக்கு பின்னால், மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்கள் தொடர்பாகினால் தான் அது ஞானம். முன்னே காலத்திலே வைத்தியத்துறைக்கு விட்டுட்ட இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி பெரும் வைத்திய கலையோடு நிற்கவில்லை, அவர்கள் ஆன்மீகத்தை சேர்த்திருந்தார்கள். வைத்தியம் ஆன்மீக வைத்தியம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹிய வரலாற்றிலே வருகிறது. வைத்தியர்கள் உருவாகுவது காலத்தின் தேவை அவசியம், ஆனால் ஆன்மீகத்தோடு இறையற்றோடு அந்த வைத்திய துறையிலே அவர் ஈடுபட வேண்டும். ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், மக்களுடைய பணங்களை கறக்காமல், சுரண்டாமல் அவர் நேர்மையாக ஈடுபட்டார். அவருடைய வைத்திய துறை எல்லாவிடம் மதிப்பு பெறும். அக்கவுண்டர் உருவாக்குவது தவறல்ல, கள்ளக்கணக்கு பார்க்காமல் இருந்தால் அவர் நல்லவர். லோயர் உருவாக்குவது தவறல்ல, லஞ்சம் வாங்காமல் இருந்தால் அவர் நல்லவர். நீதிபதிகள் உருவாகுவது அவசியம், நீதிபதி நீதியாக நடந்தால் எல்லாவிடத்தில் உயர்ந்தவர். நீதிபதி அநீதிபதியாக மாறினால் நரகத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே ஞானம் என்பது கல்வி அறிவு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற, நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்ன, நபிமார்களுடைய வாரிசுகள் என்று வர்ணிக்கப்பட்ட உலமாக்கள் கண்ணியமான சகல துறையினவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் என்பதை சில வரலாறுகளை நான் பின்னால் வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வைத்திய ஆய்வுகளில் இருவர், வைத்திய சட்டக்கலை நூலை தொகுத்தவர்கள், இந்த வைத்தியத்துறையிலே பிரதானமான பாடத்திட்டம். இவர்களை வைத்தியத்தில் மாத்திரம் நாம் பார்க்கிறோம் இல்லை, இவரோட ஆன்மீகத்திலும் கொடிகட்டி பறந்தார். அல்லாவுடன் தொடர்போடு இருந்த ஒரு வைத்திய கலை நிபுணர். ஆய்வு பிரச்சனை வரும் பொழுது, ஆய்வுகளின் முடிவு வராத பொழுது முதலாவது செய்வார்கள், முதலாவது செய்கின்ற வேலை புது செய்வார்கள், மசிதிக்கு செல்வார்கள், இரண்டரை காப் தொழுவார்கள், சராசர் ஆஜா தொழுது விட்டு கேட்பார்கள் அல்லாவிடம், நீ தந்த அறிவை வைத்து வைத்திய துறையிலே ஆய்வு செய்கிறேன். என்னுடைய இந்த ஆய்வின் முடிவு சரியாக எனக்கு விளங்கவில்லை. நீ இந்த ஆய்வுடைய முடிவை எனக்கு வைத்திய துறையிலே பிரச்சனை வரும் பொழுது உதவு செய்து முசல்லாவை விரித்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாவிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய வைத்தியர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த உலமாக்களுடைய போதனை. உலமாக்களுடைய போதனை லோயல்கள் டாக்டர்மார்கள் ஜட்ஜ் தேவை கட்டாயம். ஊரில் எத்தனை வைத்தியர் உருவாகிவிட்டார்கள். படிப்புக்கு நாம் கொடுக்கின்ற நேரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வைத்தியர் ஒரு அக்கவுண்டர் ஒரு லோயர் உருவாக வேண்டும். ஒரு ஊருக்கு ஒரு வைத்தியராவது உருவாகி இருக்க வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு லோயர் உருவாகி இருக்க வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு இன்ஜினியர் உருவாகி இருக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு என்ன விவசாய துறையிலே கற்றுச் சேர்ந்த ஒருவர் உருவா எல்லா துறைகளிலும் ஒருவரையாவது உருவாக்கி இருக்கிறோமா? ஊரில் ஒவ்வொரு கிராமம் சிந்திப்போம். கண்ணியமான துனியாவும் இல்லை ஆசராவும் இல்லை என்றால் நஷ்டம் கண்ணியமானவர்களே. ரிபுலுஷனர் அமைத்தோட நிகழ்வு நதியவர்கள் நீதிபதியாக செயல்பட்டார்கள். ஒரு வழக்கை விசாரிக்கிறார்கள். பேசுகின்றவர்கள் வாதி பிரதி வாதி பேசி வழக்கை தீர்ப்பு கொடுக்கிறார்கள். நீதிமன்றம் நதியவர்கள் மசிதிலே தான் இருக்கிறார்கள். தீர்ப்பு கொடுத்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுரை வழங்கினார்கள். நான் உங்கள் வாதி பிரதிவாதியுடைய சான்றுகளை ஆதாரங்களை வாதாட்டங்களை வைத்து முடிவை தந்து நான் உங்களுடைய பேச்சின் ஆதாரத்தை வைத்து வழக்கத்தை பார்த்து தீர்ப்பு வழங்கினேன். ஆனால் நான் யாருக்கு தீர்ப்பு வழங்கினேனோ யாருக்கு சாதகமாக வழங்கினேனோ சில வேளை அது மற்றவருடைய சொத்தாக இருக்கும். அவருடைய பேச்சு அவருடைய தெளிவு அவருடைய ஆதாரத்தை வைத்து நான் முடிவெடுத்து அப்படி நான் யாரையாவது யாருடைய உரிமையை காணியை பூமியை சொத்தை இன்னும் ஒருவருக்கு நான் முடிவெடுத்தாலும் ஒருவருடைய சொத்து இன்னும் ஒருவருக்கு போகும் என்றிருந்தால் நான் முடிவெடுத்ததனால் அது ஹலால் அல்ல. அவர் கொண்டு செல்வது நரக நெருப்பினருக்கு உண்டு. இப்படிப்பட்ட நீதிபதிகள் சமூகத்துக்கு தேவை. இதைத்தான் ஆன்மீகம் என்கிறோம். தொடர்பு குறைந்து வருகிறது. குடும்பத்திலே கண்ணியமான ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களை உருவாக்க முயற்சிக்கிறோம். எத்தனை குடும்பம் நம்மை சுவர்க்கம் வரைக்கும் விட்டுச் செல்கின்ற உலமாக்களை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபடுகிறோம். சரி, உலமாக்களாக எல்லோரும் வர முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்றாலும் நமது பிள்ளைகளுக்கு ஆன்மீக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? சிறுவர்கள் மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே, மார்க்க அறிவு கடவுள் ஐந்து பரிவத்து நாளாக்குள்ளி முஸ்லீம் இன்னொரு வயதில் முஸ்லீமா ஆண் பெண் எல்லோருக்கும் மார்க்க கல்வியை கற்பது கடமை. தனக்கு தேவையான கல்வியை கற்பது கடமை. சஹாபாக்களுடைய நிகழ்வை பார்த்தால் வயது நாம் இன்று ஓய்வெடுக்கின்ற கட்டிலே ஓய்வெடுக்கின்ற வயதிலே கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள். உதாரணம் அஸ்தானி குழு சாமிக்கு அறியலானவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வயது 60. இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வயது 60. இன்று கை நிறைய மாத்திரைகளை டெப்லெட்டுகளை குடிசைகளை உட்கொண்டு விட்டு படுக்கையிலே கிடக்கின்ற காலம், தொழுகைக்கு வராத காலம், ஜும்மாவுக்கும் வராத காலம், 60 வயது தாண்டிவிட்ட ஓய்வு காலம் இல்லை. 60 வயதில் இஸ்லாத்துக்கு வந்த ஹஸ்தான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்துப்படி முழு குர்ஆனையும் மனனம் செய்தார்கள். இந்த 60 வயது எத்தனை சூரத்து பாடம், எத்தனை ஹதீஸ் பாடம், நாம் சொல்லுகின்ற தொழுகை சரியா, நாம் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா சரியா, நாம் ஓதுகின்ற நாம் செய்கின்ற வியாபாரம் சரியா, நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியா? அவர்கள் இவர்களும் பெரும்பாலும் 60 வயதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். கிட்டத்தட்ட 120 வருடம் 2 பேர் வாழ்ந்தார்கள். ஹக்கீம் 120 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 60 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கல்வியை படிக்க ஆரம்பித்து மார்க்க ஞானியாகத்தான் மௌத்தாகினார்கள். மார்க்க ஞானியாக அபுபக்கர் இல்லாமல் யார்? நபியுடைய தோழர், நபியுடைய வலதுகை கொண்டிருந்தவர்கள், நபியுடைய மாமனார், சமூகத்திலே நபிமார்களுக்கு அடுத்த ஈமான்தாரி, சுவர்க்கத்துடைய 8 கதவுகளும் இந்த என்னால் நுழையுங்கள், என்னோட சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள் என்று அபுபக்கரை கூப்பிடும் அந்த அளவு அந்தஸ்தை. என்னை மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட கலீபாவாக மாறினார்கள். எத்தனை வயதில் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தார்கள்? கிட்டத்தட்ட 38 வயதில். நபியர்களுக்கு 40 வயது நபித்துவம், அபுபக்கர் 38 வயது. 38 வயதில் முஸ்லீம் ஆகியவர் மார்க்க அறிஞராக மூத்தாகிறார். உங்களவர்கள் 30 வயது, 30 வயதில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் களிமா சொல்கிறார்கள். 30 வயதில் கனிமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி, நபி வருவது கிடையாது. நீ ஒரு பாதையில் சென்றால் உமரே இப்ரீஸ் மறுபாதையில் செல்வான். நான் ஒரு கனவு கண்டேன், நபி வருந்தார்கள். நான் ஒரு கனவில், கனவிலே நான் பால் குடித்தேன். பாலை அறிந்துவிட்டு மீதமான பால் கோப்பை உமருக்கு கொடுத்தேன். பாலுடைய பேலன்ஸை உமருக்கு கொடுத்தேன். உமரும் எடுத்து குடித்தார். சாபாக கேட்டார்கள், இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? இந்த கனவுக்கு விளக்கம், உமருக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். எத்தனை வயதில்? 40 வயதை தாண்டிய பிறகு. 40 வயதை தாண்டிய பிறகு இவருக்கு அறிவு கிடைக்கும், இவருக்கு ஞானம் கிடைக்கும். இந்த 40 தாண்டி விட்டால் நான் வயோதிபர் ஆகிவிட்டேன், எனக்கு முடியுமா, நான் சொல்லுவேன், இல்லாவிட்டால் இருப்பேன், கடைக்கெல்லாம் போக மாட்டேன், தொழிலுக்கு போக, வீட்டோடு இருக்க வேண்டிய காலம் என்று 40 வயதாகியவுடன் நான் ஒரு பரிபூர்ணமான வயோதிபத்தை அடைந்த வயோதிபர் என்று ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றோமே. 40 வயதுக்கு பின்னால் நபி அவர்கள் கனவிலே பால் கொடுக்கிறார்கள். பாலுக்கு விளக்கம் ஞானம். முக்கியமான இமாம்கள் திருமதி ரமத்துல்லாஹ் அவர்கள் பின்னால் ஆரம்பித்தவர் இன்று நம்பத்தகுந்த 6 கிரந்தங்களில் அவர் கிரந்தத்துடைய நூலாசிரியராக மாறினார்கள். வயது கட்டுப்பாடு மாற்ற அறிவுக்கு கிடையாது. ஓடல் 7 வயது கட்டுப்பாடு இருக்கலாம், 20 போவதற்கு வயது கட்டுப்பாடு இருக்கலாம். மார்க்க ஞானத்தை படிப்பதற்கு வயது கட்டுப்பாடு கிடையாது. அல்லாஹ் எல்லோரிடமும் கேட்பான், எதை படித்தா என்ன அமல் செய்தார், என்ன பதில்? இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமான இமாம். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனை பாடமாக்கி இருந்தார்கள். கலையை படிக்க வேண்டும். அந்த ஷராத்துடைய கலையை கண்ணியமானவர்களே 90 வயதுக்கு பின்னால் படித்தார்கள். 90 வயதுக்கு பின்னால் குர்ஆனிலே காரியாக மாறினார்கள். இந்த 90 வயதுடையவருக்கு சூரா பாத்தியா ஓத முடிகிறதா? 50 வயது 10 ஹதீஸை சொல்ல முடியுமா உச்சரிப்போடு? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் வாழ்ந்து சென்றவர்களுடைய நிகழ்வை கண்டறிந்து கொண்டிருக்கிறேன். எனவே இருமை படிக்க வேண்டும், ஞானத்தை சேர வேண்டும். சிறியவர்களுக்கு மதரசா இருக்கிறது, நமக்கென்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறதா? உடமாக்களிடம் காலை மடித்து உட்கார்ந்தோமா? நான் சூரா பாத்தியா ஓதுகிறேன், அது இல்லாவிட்டால் சொல்லுகை கிடையாது, திருத்தி தாருங்கள் அதரஸ், உட்கார்ந்தோமா? நான் அத்தகையாதை ஓதுகிறேன், திருத்தி தாருங்கள் பிழை இருந்தால் படிப்பு 8 மணித்தியாலம், 6 மணித்தியாலம், 7 மணித்தியாலம் பாடசாலைக்கு கொடுத்து விட்டு மேலதிகமான டியூஷன்களுக்கும் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிறோம். மார்க்க பாடங்களுக்கு எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம்? கபரிலே கேள்விக்கு பதிலை படித்து தரும் அறிவு, மஸ்ஜித் மைதானத்திலே மேடைக்கு முத்து மேடைகளில் அமல் செய்யும் அறிவு, அரசுக்கு கீழே நிழல் தரும் அறிவு, சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கும் அறிவை படிக்க 24 மணித்தியாலங்களில் எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம்? மதரசாவும் சிவக்கணம் முட்டுகிறது, பிள்ளையை எங்கே அனுப்புகிறோம்? ஸ்காலர்ஷிப் போடுகிறது, சிறு பிள்ளைகளை ஜெயிலில் அடைக்கின்ற பரீட்சை, சின்ன பிள்ளைகளை நாய்க்கோட்டில் அடைக்க வைத்த பரீட்சை, சின்ன பிள்ளைகளுக்கு கரண்டியை சூடாக்கி சூடு போட வைத்த பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 ஆண்டு படிக்கின்ற பிள்ளையை 50 வயது ஒரு நபருடைய புத்தியை போன்று மாற்ற நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சிக்கின்ற ஒரு பரீட்சை நம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. 50 பிள்ளைகள் எழுதினால் 2 பிள்ளைகள் தான் பாஸ் ஆகும், மற்ற 48 பிள்ளைகளும் சித்திரவதைப்படுத்தப்படுகின்ற ஒரு பரீட்சை வருகிறது. என்ன பாஸ் ஆகினால் விஷயம் கொட்டுமா, சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்குமா, அரசுக்கு கீழே நிலம் கிடைக்குமா? துச்சமாக பேசவில்லை, பேசுகின்ற நானும் படித்தவன் தான், எழுதியவன் தான். கண்ணியமானவர்களே, இப்படி பிள்ளைகளை படாத பாடுபடுத்துகின்ற நாம் நமது கபருக்கு, நமது சுவர்க்கத்துக்கு, நமது மக்கள் மைதானத்துக்கு, நமது மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கின்ற கல்வியை நாம் எந்த அளவு கற்கிறோம், பிள்ளைகளுக்கு எந்த அளவு கொடுக்கிறோம், எந்த அளவு கொடுக்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு போகலாம். வயது தாண்டி கல்வியை படித்தவர்கள் கசாயி ரஹ்மத்துல்லாஹி கசாயி, இவருடைய பெயர் வராத அரபு இலக்கண நூல்கள் கிடையாது. அரபில இலக்கண நூலில் இவருடைய பெயர், இவருடைய ஆய்வு, இவருடைய இலக்கண கருத்து இல்லாத நூல் கிடையாது. அந்த கசாயி ரஹ்மத்துல்லாஹி இலக்கணவாதி, இலக்கணத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர். அதே கணம் மறுமுனையிலே காரி, இலக்கணவாதி குரானின் காரியாக இருந்தார். இதுதான் நமக்கு தேவை. இன்ஜினியராக இருங்கள், குரானை சரளமாக ஓதக்கூடியவராக இருங்கள். டாக்டராக இருங்கள், குரானோடு தொடர்புடையவராக இருங்கள். புத்திஜீவியாக இருங்கள், குரானோடு தொடர்புடையவராக இருங்கள். இதைத்தான் சொல்கிறோம், படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னது மடத்தனம். படிப்பை ஆன்மீகத்தோடு இணைப்போம். ஆன்மீகம் இருந்து படிப்பிருந்தால் கல்வி நம்மை உயர்த்தும், ஆன்மீகம் இல்லாத கல்வி தாழ்த்தும். இந்த வாரத்துக்குள் ஆன்மீகம் இல்லாத கல்வி, இந்த வாரத்துக்குள் நமது ஊரிலிருந்து நமது வடமாகாணத்துக்குள்ளே, அத்தோடு நிறுத்திக் கொள்வோம். தெரியும், ஒரு ஆசிரியரை இடைமறித்து மோட்டார் சைக்கிளிலே போகின்ற பொழுது மாணவர்கள் சாட்சி புரட்டி கொலை செய்யாத அளவில் விட்டது நம் நிகழ்வு நமது நாட்டில் வடமாகாணத்தில் நடந்திருக்கிறது. ஆசானை மாணவர்கள் இடைமறித்து சாட்சிய வரலாறு என்ன இது? அந்த ஆசிரியர் படிப்பித்த அறிவின் முடிவு என்ன? அந்த ஆசிரியர் படிப்பித்த அறிவுக்கு இதுவா பதில்? அந்த ஆசிரியர் கணக்காசிரியரா? கணக்கு படித்தவருக்கு இதுதான் அடியா பதில்? அவர் இலக்கிய அபிபாடம் நடத்துபவரா? இலக்கிய ஆசிரியருக்கு வழிமறித்த அடிப்படையில் பதிலா? ஆன்மீகம் இல்லாத அறிவு மாணவருடைய கையால் ஆசானை கொல்ல வைக்கும். ஆன்மீகம் உள்ள அறிவு ஆசிரியர் அடித்துக் கொண்டாலும் பொறுமை காக்க வைக்கும். இதுதான் ஆன்மீகம். நபியவர்களை சஹாபாக்கள் எப்படி மதித்தார்கள், எப்படி உயர்த்தினார்கள்? துப்புகின்ற எச்சில் கூட கீழே விழாது ஒரு சஹாபியுடைய கையில் தங்கிலும், 25 கொப்பளிக்கின்ற தண்ணீர் சஹாபியுடைய கையில் தங்கிலும், இரத்தத்தை குத்தி இதை புதை என்று கொடுத்தார்கள். இரத்தத்தை குத்தி எடுத்தார்கள். இஜாமா ஷப்பிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். புதைத்து விட்டு வாருங்கள். சென்றார் வந்தார், 2 பேர் 3 பேருக்கு நிகழ்வு நடந்திருக்கிறது. புதைத்து விட்டீர்களா? யாராலும் தோண்டி கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் புதைத்திருக்கிறேன். நபியவர்கள் ஞானி, விளக்கம் உள்ளவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், நீங்கள் குடித்து விட்டீர்கள் போன்றும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடித்து விட்டீர்களா? ஆமியார் சொல்லலாம், உங்களுடைய இரத்தத்தை நான் குடித்தேன். குடிக்க சொல்லவில்லை, புதைக்க சொன்னார்கள். ஆசானை மதித்தார்கள், இரத்தத்தை குடிக்க சொல்லவில்லை, அந்த அளவு மதித்தார்கள். என்னுடைய இரத்தம் யாருடைய இரத்தத்தோடு கலந்ததோ நரகம் தீண்டாது. இரத்தத்தை கூட குடித்தார்கள், ஆசானை மதித்தார்கள். பேசினால் கலை அசைக்காமல் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். பார்க்க உபதேசம் குரான் அதில் பேசப்படுகிறதோ, கலை அசையக்கூடாது, பேச்சிலும் அசையக்கூடாது, உடம்பு மத்தியும் தூக்கத்தாலும் அசையக்கூடாது. பொதுவா பிரசங்கமா இருக்கலாம், எந்த மயானர்களும் பாடமா இருக்கலாம், தூங்கி கூட தலையை செய்யக்கூடாது. ஆசான் பேசுகின்ற பொழுது ஆன்மீகத்தோடு கலந்த மாணவர்கள், ஆன்மீகம் உள்ள மாணவர்கள் அவர்கள் எப்படி கவனிப்பார்கள்? தலையிலே ஒரு குருவி இருக்கிறது, ஒரு குருவி இருக்கிறது, தலையை ஆற்றினால் குருவி பறக்கும் என்ற உணர்வோடு இருப்போம். தலையை ஆற்றினால் குருவி பறக்காமல் இருக்குமே, ஆட்டாமல் இருந்தால் அந்த அளவு கவனமாக இருப்போம். ஆசானை மதிக்கின்ற விதம், கனிமலை மாலை சென்றால் நபியவர்களை சஹாபாக்கள் முன்னால் செல்ல மாட்டார்கள். நபியவர்களை கண்டால் சஹாபாக்கள் அப்படியே வாரத்தில் இறங்கி நபியவர்களை ஏற்ற பார்ப்பார்கள். நபியவர்கள் அந்த கௌரவத்தை எதிர்பார்க்கவில்லை. சஹாபாக்கள் தங்களுக்கு உள்ள ஆஸ்தான்களை கண்டார், ஒருவருக்கு ஒரு மதித்துக் கொண்டார்கள். அறிவார் ஞானிகளை உலமாக்களை கண்டால் மறித்தார்கள். இன்று எங்கே பஸ்ஸிலே போகின்ற பொழுது சேர் அறிஞ்சி மாணவனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நிலைமை மாறிவிட்டது. சேர் மாணவருக்கு லிப்ட் கொடுக்க வேண்டிய காலம், சேரை கண்டால் கண்டு காணாத கொண்டு போகின்ற காலம். ஏன் ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை, உள்ளத்திலே மதிப்பை இழக்கவில்லை, ஈமானை கொடுக்கவில்லை, அல்லாஹ்வோடு தொடர்பு கொடுக்கவில்லை, ஆன்மீகம் இல்லாத அறிவு இதைத்தான் தெரியும். சில வருடங்களுக்கு முன்னால் நமது நாட்டிலே ஒரு யூனிவர்சிட்டியுடைய லெக்சர், ஒரு யூனிவர்சிட்டியுடைய லெக்சரை மாணவன் நடுவீதியிலே நாட்டிய நிகழ்வை பார்த்தோம். என்ன இது? ஆன்மீகத்தை விட்டு கலந்த அறிவு இப்படித்தான் வேலை செய்யும். அதுக்குத்தான் சொல்கிறோம், கல்வியை ஆன்மீகத்தோடு இணைப்பதற்குத்தான் மார்க்க அறிவோடு சேரும் சம்பந்தப்பட வேண்டும், மாணவனும் சம்பந்தப்பட வேண்டும், ஆட்சியாளரும் சம்பந்தப்பட வேண்டும், குடிமகனும் சம்பந்தப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, சிறந்த நிகழ்வை சொல்கிறேன், கல்வியை கற்பதற்கு நாம் என்ன காரணம் சொல்ல முடியாது, வயோதிபத்தை சொல்ல முடியாது. உதாரணம் சொல்லிவிட்டு 90 வயதில் கிராத்தை படித்து காரிப்பட்டு வாங்கினார்கள், 60 வயதிலே கிராத்தை படித்து இலக்கணவாதி கசாய ரமங்களை காரியாகிறார்கள், 30 வயதிலே அதீசை படிக்க ஆரம்பித்து ஒரு முக்கியமான கிட்டாவிலே கிரந்தத்திலே நூலாசிரியராகிறார்கள். திருமதி ரமந்தனாலே சொல்லிவிட்டு எனக்கு மாற்றம் இருக்கலாம். ஒரு சஹாபி வயோதிபர் காலத்திலே கிட்டத்தட்ட 70 வயதுக்கு பின்னால், 70 வயதுக்கு பின்னால் தன்னை விட வயதில் குறைந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்களிடம் 70 வயதுக்கு பின்னால் கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள். காலம் இப்படிப்பட்டவர்களை தான் ரதியல்லாஹு சொல்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் வரலாறை தான் பேசுகிறோம். இந்த நிலையிலே சரி, இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். பட்டம், பதவி, அந்தஸ்து, சராதரம், இது கல்வி கட்ட தடையா? ஒருபோதும் கிடையாது. மாமன்னர் சரணங்களை படித்து கிழிக்கிறோம், ஏ எடுக்கிறோம், டி எடுக்கிறோம், விடயத்தை விளங்கவில்லை. ஹாரூன் ரஷீத், ஹாரூன் ரஷீத் மன்னர், பேரரசர், அழிக்க முடியாத சாதனை படைத்த அரசர். கண்டியமானவர்களே, எவ்வளவு எத்தனை நாடுகளுக்கு அரசர், எத்தனை பெரிய அந்த காலத்தில் மூமிங்களுடைய பொது அரசர். அவர் அரச மாளிகையிலே, அரச சபையிலே மார்க்க கல்வியை கற்பதற்கென்று ஒரு சபையை ஒதுக்கி அவர்களும் மாணவராக உட்காருவார்கள். பேரரசர் மாணவராக கால்படிக்க முடியும் என்றால் நமது பிஏ பட்டமும் எம்ஏ பட்டமும் கலாநிதி பட்டமும் தூசி. நமது நகர சபையும் மாநகர சபையும் பாராளுமன்ற உறுப்புரிமையும் ஜீரோ. நம்மை பெரிய பொறுப்புகள் ஜீரோ. மாமன்னர் மாணவனாக கால்படித்து கல்வி கற்கிறார். அபு முஹாவியா அல்-தரி என்ற கண்பார்வையற்ற ஆசானிடம், கண்பார்வையற்ற ஆசான் வருவார், கண்பார்வை கூட்டிக் கொண்டு வருவார்கள், சபையில் உட்கார வைப்பார்கள், அரசர் கால்படித்து படிப்பார். கண்பார்வை இல்லாத ஆசானிடம் படித்துவிட்டு சாப்பாடு கொடுப்பார். ஆசானிக்கு அரசு தொகையிலே சாப்பாடு. என்னுடைய உலமாக்கள், உலமாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அரசியல்வாதிகளும் உலமாக்களும் படிக்க வேண்டும். அரசியலை நீதிபதி நீதித்துறையை படிக்க வேண்டும், லோயர் அவருடைய துறையை படிக்க வேண்டும், ஆசான்கள் அவருடைய துறையை படிக்க வேண்டும், அதிகாரிகள் அவர்களுடைய துறையை படிக்க வேண்டும். அதுதான் உலமாக்கள். சபையிலே படித்துவிட்டு சாப்பாடு கொடுப்பார். சாப்பாடு கொடுத்துவிட்டு யாரும் கையை கழுவி விடுவார்கள். கை கழுவது யாரும் தெரியாது, இவருக்கு பார்வை இல்லை. பக்கத்தில் ஒருவர் கேட்டார், ஷேக் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, மாலிம் அவர்களே, உங்களுடைய கையை சாப்பிட்ட பின்னர் கழுகி விடுவது யாருன்னு தெரியுமா? தெரியாதப்பா, கண் பார்வை இல்லை. யாரோ கழுகி விடுகிறார்கள், கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஷேக் அவர்களே, உங்களுடைய கையை சாப்பிட்ட பின்னர் கழுகி விட்டவர் அமீருல் முஃமினீன் ஹாரூன் ரஷீத். உலமாக்களுடைய கையை அரசியல்வாதிகள் கழுக வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளுடைய காலை குத்தமிடக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அதே குடும்பத்தில் இன்னொரு ஆறு வருஷம் இரண்டு மகன்மார்கள். கல்வி கற்பதற்கு குடும்ப கௌரவம் தடையல்ல, பதவி தடையல்ல, பட்டம் தடையல்ல. இவர் மாமன்னர் அரசர் மாமூன் அமீன் மாமூன் இளவரசர்கள். அமீனும் மாமூனும் ஆளுநருடைய மகன்மார்கள் இளவரசர்கள். இவர்கள் இளவரசர்கள் தான் மார்க்க கல்வி கற்பதற்கென்று ஆசான்களை நியமித்தார்கள். இவனுக்கு மார்க்க கல்வி வெறும் அரசியலில் இவருடைய மகனை போட்டு சாக்கடையாக மாட்டேன், அவன் அறிஞராக மாற்ற வேண்டும். கசாய் ஆரம்பித்து சொன்னேன். பெரும்பாலும் 60 வயதுக்கு பின்னால் 70 வயதுக்கு பின்னால் ஹாரி பட்டம் வாங்கிய இலக்கணவாதி, தம்மை அரபு மொழி திறமை மிக்கவர், அவர்கள் படிப்பிக்க வருவார்கள், அரசவையினர் படிப்பிப்பார்கள். படிப்பித்து முடிந்தவுடன் கால் மடித்து இளவரசர்கள் படிப்பார்கள். மார்க்க கல்வியை இளவரசராக இருந்தாலும் கால் மடித்து படிக்க வேண்டும். படித்து முடித்த பிறகு இரண்டு அமீர் மாமூனும் நானாவும் தம்பியும் சண்டை பிடிப்பார்கள். எனக்கு உஸ்தாதுடைய செருப்பை நான் தான் தூக்க வேண்டும், ஆசானுடைய செருப்பை நான் தூக்க வேண்டும், நபியுடைய செருப்பையும் தூக்கினார்கள். சாஹிபுன் நாளை அசுராயுடைய சோதனையிலானவர்கள். சாஹிபுன் நாளை என்ற சிறப்பு பேர் நபியுடைய இரண்டு பாதனைகளையும் சுமப்பவர் என்ற பெயர். ஆசானுடைய செருப்பை தூக்குகின்ற காலமா, செருப்பால் அடிக்கின்ற காலமா என்று கூட கேட்கிறேன். ஆசனுக்கு செருப்படி கொடுக்க தயார். ஆசனுடைய செருப்பை தூக்க நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆன்மீகம் இல்லாத மாணவர்கள் இளவரசர்கள் உஸ்தானுடைய செருப்பை தூக்க சண்டை பிடிக்கிறார்கள். நான் தான் தூக்குவேன், நான் தான் தூக்குவேன். நானா சொல்ற தம்பிக்கு நீ ஒன்றை தூக்கு, நான் ஒன்றை தூக்குகிறேன், இரண்டு பேரும் தூக்க வேண்டும். ஒரு செருப்பை இவர் மறுத்தருப்பை அவர் தூக்கிவிட்டு போய் வாசலிலே ஆசானை வழி அனுப்புகின்ற பொழுது காலிலே போட்டு விடுவார்கள். ஆரம்பத்தின் மன்னர் கசாயி ராமத்துள்ள ஒரு கேள்வியை கேட்டார். கசாயி இமாம் அவர்களே, மாலிம் அவர்களே, இந்த காலத்திலே நெருக்கமாக நிகழ்விப்பார்கள். ஆரம்பத்தின் மன்னர் கேட்டார், மகன்மார்கள் செய்கின்ற பணிவிடையை பார்த்துவிட்டு இந்த காலத்திலே உலகத்திலே மிக அந்தஸ்துக்குரியவர் யார், சட்டமயம் யார் அந்தஸ்துக்குரியவர் யார் இருக்கிறார்? கசாயி ராமத்துள்ள சொன்னார்கள், அமீர் முமினார்களே, நீங்க அமீர் மோமின், நீங்க ஜனாதிபதி, நீங்க மோமின்களுடைய கலீஃபா, உங்களை விட அந்தஸ்துக்குரியவர் யார் தான் இருக்க முடியும்? அமீர் மோமினின் ஆரோக்கிய மன்னர் சொன்னாராம், இல்லை கசாய் இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, மாலிம் அவர்களே, இல்லை, நான் சொல்லவா யார் என்று, இந்த காலத்திலே தற்சமயம் உலகத்திலே மோமின்களிலே மக்களிலே அந்தஸ்துக்குரியவர் யாருன்னு சொல்லவா, எந்த நபருடைய செருப்பை தூக்குவதற்கு இளவரசர்கள் போட்டி போடுகிறார்களோ அவர்தான் உலகத்தில் அந்தஸ்துக்குரியவர்கள். சத்தாயி அவர்களே, நீங்கள் தான் அந்தஸ்துக்குரியவர். என்னை விட, என்னுடைய அரசியலை விட, என்னுடைய பதவியை விட, என்னுடைய பேரரசை விட, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இல், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஞானம், நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற மார்க்க அறிவு இந்த அரசியலை விட உயர்ந்தது. அப்பொழுது கசாயி ராமத்துள்ள இந்த கேள்வியிலே கொஞ்சம் சந்தேகப்பட்டு கேட்டார்கள், அமீர் மோமின் அவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, என்னுடைய கருப்பை தூக்குமாறு அவர்கள் திரும்பி தூக்குகிறார்கள், இது உங்களுக்கு பிடிக்கவில்லையோ தெரியாது. இவர் விலகி கொண்டால் இவருக்கு ஹிண்ட் அடிப்பதாக, பரிகாசம் செய்வதாக, என்னுடைய மகன்மார் உங்களுடைய கருப்பை தூக்குவதோ, நான் யார், என்னுடைய மகன்மார்கள், என்னுடைய குடும்பம் என்ன, நான் அரச குடும்பம், அந்த பெண்களை இந்த பெண்களை நான் விஐபி விவிஐபி, பட்டம் பதவியை பார்த்தால் படிக்க முடியாது, பணம் செல்வத்தை பார்த்தால் படிக்க முடியாது, என்னுடைய வாப்பா இப்படி உப்பா இப்படி என்று குடும்ப கௌரவத்தை பார்த்தால் அறிவு கிடைக்காது சொன்னார்கள். இல்லை கசாய் அவர்களே, நீங்கள் பாருங்கள், பேரரசர் சொல்கிறார் கல்வி கற்கக்கூடிய மாணவனிடம் இப்படித்தான் பணிவிருக்க வேண்டும், இருக்கிறதா இல்லையா? முடிவெடுங்கள். ஆசான்களும் மாணவர்களும், அதிபர்களும் ஆசான்களும் மாணவர்களும், மாநிலங்களும் மாணவர்களும், ஒன்றை நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஆன்மீகத்துறை கண்டு ஒதுக்கப்பட்ட மதரசாக்களிலே ஓரளவு இந்த பணிவு காணப்படுகிறது. பாடசாலையில் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது என்று சொல்ல தைரியம் இல்லை. தரங்கு வைத்து பேசவில்லை. நல்லவர்கள் இருக்க, நல்ல மாணவர்கள் இருக்கிறார்கள், சொன்னார்கள், என்னுடைய மகன்மார்கள் உங்களுடைய செருப்பை தூக்கும் பொழுது நீங்கள் தூக்க விடாவிட்டால் தாங்கள் கோபிப்பேன். என்னுடைய மகன்மார்களாக இளவரசர்கள் உங்களுடைய செருப்பை தூக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஏன் தெரியுமா? உங்களுடைய செருப்பை தூக்கினால் தான் இவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்தஸ்து கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். யார் சொல்கிறார்? அரசர் சொல்கிறார், இளவரசர்களுக்கு செருப்பை தூக்கு. இதற்கு அடிப்பதற்கல்ல, காலில் போட்டுவிட. சில கணிதர்கள் போதும் பட்டம் பதவி அந்தஸ்து மார்க்க ஞானத்தை கட்ட பதவி கிடையாது. இறுதியாக இன்று நமக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் இருக்கின்ற பாலம் தான் உளமாக்கல். ஒரு குடும்பத்தில் நோய் வந்தால் பழக்கப்பட்ட ஒரு வைத்தியர் இருக்கிறார், காணி பூமி சம்பந்தப்பட்ட உடயங்களை எழுதுவதற்கு லோயர் இருக்கிறார், செமினி லோயர் அல்லது செமினி ஜட்ஜ் அல்லது நமது பிள்ளைங்க படித்துக் கொடுப்பதற்கு டியூஷன் எடுப்பதற்கு நல்ல தரமான சார் என்று ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறோம். எல்லோரும் கைப்பில் இருக்கிறார்கள், கஸ்டம்ஸ் ஆபீஸிலும் ஆள் வைத்திருக்கிறோம், என் கண்டெய்னர் அங்குதான் இறங்குகிறது. எத்தனை நபர்கள், எத்தனை குடும்பங்கள் எம்முடைய மார்க்க பிரச்சனைகளை கேட்டறிய எங்களுக்கு ஃபேமிலி ஆளும் இருக்கிறார். யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? மார்க்கம் என்ன? துப்புவதையும் படிக்க வேண்டும், ஆட்சி செய்வதையும் படிக்க வேண்டும். உமர் பின் அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி பேரரசர் ஐந்தாவது கலீஃபா என்று வர்ணிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆட்சி, 99 முதல் 101 வரை சபையில் இல்லாத பொழுது தெரியாமல் ஆட்சி கொடுக்கப்பட்டது. பட்டத்த வாழ்க்கை உமரனியலுடைய மகனுடைய பேர், உமரனியலுடைய பேத்தியின் மகன், உமரனியலுடைய பேத்தியின் மகன். சுருக்கமாக சொல்கிறேன், ஆட்சி பொறுப்பை எடுத்ததும் பட்டாசு கொளுத்துவதும் சிற்றுண்டி செய்வதும் பலகாரம் செய்து என்ன கொண்டாடுவதல்ல ஆட்சியாளர். முதலாவது ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் வென்றால் அவர் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும், உலமாக்களை சந்திக்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், மேடையில் ஏற முன்னர் முசல்லாவுக்கு போக வேண்டும். அரசாங்க பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கலீபா பொறுப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எந்த முறையில் ஆட்சி செய்ய வேண்டும், அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீங்கள் புத்திமதியாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது உமர் பின் அப்துல் அஸீஸ் அப்துல்லாஹி அவர்களுக்கு ஹசன் பஸ்ரி அப்துல்லாஹி எழுதிய கடிதம் 2 அமைப்பில் வந்திருக்கிறது. அந்த முழு கடிதத்தை சொன்னால் எனக்கு இந்த ஒரு மனிதன் தேவை, அதை சொல்ல போவதில்லை. அமீர் அல் முஃமினீன் அல் ஹலீஃபா யா அமீர் அல் முஃமினீன் கல் அபில் ஹானி, இன்னொரு கடிதத்திலே கல் உம்மில் ஹனூன் அல்ல கல் உம்மில் ஹானியா. அந்த கடிதத்துடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? கலீஃபா அவர்களை ஆட்சியை பொருட்படுத்த ஆட்சியாளர் குடிமக்களோடு பொதுமக்களோடு பாசமுள்ள தந்தை போன்று நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட கடிதம் இன்று அரபு இலக்கியத்திலே பாடத்திட்டம். அரபு நாட்டு யூனிவர்சிட்டிகளிலே நிலை விலகிக் கொள்ளுங்கள், அரபு நாட்டு யூனிவர்சிட்டி நமது நாட்டிலும் பல மதரசாக்களிலே கற்பிக்கப்படுகிறது. அந்த கடிதம் அரசருக்கு, ஜனாதிபதிக்கு, அந்த காலத்தில் இருந்த மார்க்க ஞானி ஆலிம் எழுதிய புத்திமதி கடிதம் இன்று இலக்கியத்துறையில் பாடத்திட்டம். அடுத்த கடிதம் என்ன? அமீர் மீனவர்களே, கலீஃபா ஜனாதிபதி மன்னர் என்பது ஒரு பாசமுள்ள தாய் போன்று, பிள்ளையோடு பாசமுள்ள தாய் போன்று. தாய் என்ன செய்வார்? இன்னொரு வார்த்தை மிருகங்களை மேய்ச்சென்ற மேய்ப்பாளன் போன்று, இடையன் போன்று என்று கடிதம் எடுத்தார். என்ன சொல்ல வருகிறேன்? அரசியல்வாதிகள் கூட உளமாக்கல்களை புத்திமதி கேட்டுத்தான் அரசியல் நடத்தினார்கள் என்றால் வியாபாரிகள் இஷ்டத்துக்கு நடத்தியிருப்பார்களா? சொல்ல முடியுமா யாருக்காவது? எனவே கண்ணியமர்களே, மார்க்கடி எல்லோருக்கும் அவசியம். உளமாக்களை மதித்தால் தான் அறிவு கிடைக்கும், உளமாக்களை மதித்தால் தான் சேர்மார்களை பாடசாலை சார்ந்தவர்கள் யூனிவர்சிட்டி சார்ந்தவர்கள் மதிக்காத கல்வி வெளிச்சம் கிடைக்கும். உளமாக்களை எல்லாரும் மதிக்க வேண்டும், உளமாக்களை உருவாக்க வேண்டும். உள்முடைய துறையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மார்க்க துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மறுமை வாழ்க்கை செழிப்பாகும். நமது இம்மை மறுமை செழிப்பாவது கத்திவாரமாக உள்ள ஆன்மீகத்திலே நம்மை இணைப்பானாக. தலைவருடைய பாவங்களை மனுத்தருவையாக, தன்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவையாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மனுத்தருவையாக, தலைமையான ஈமானை தருவாயாக, புண்ணியான அகலாக்கை தருவாயாக, தலை இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பயனுள்ள கல்விகளை தருவாயாக. எந்த இயல்பும் மறுமையோடு இணைக்குமாயா அந்த இயல்பை தருவாயாக. எந்த ஞானம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்லுமோயா அல்லா அந்த ஞானத்தை தருவாயாக. பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவாயாக. பொதுமக்கள் மூலம் சமூகத்துக்கு என்னென்ன பயனுள்ள விடயங்கள் சேர வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் பொதுமக்களுடைய அறிவு வெளிச்சத்தால் வெளிப்படுத்துவாயாக. எல்லா துறைகளில் உள்ளவர்களும் பொதுமக்களை வழிகாட்டிகள் ஆகின்ற பக்குவத்தை நமது ஊரிலும் நாட்டிலும் உலகத்திலும் ஏற்படுத்துவாயாக. நமது நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக. நமது ஊர் பிரச்சனைகள் இல்லாமலாக்குவாயாக. ஏழை முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எல்லா விதமான சுவேசங்களையும் சிரமங்களையும் அகற்றுவாயாக. எல்லா விதமான சதிகளையும் முறியடிப்பாயாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக சரி திட்டம் தீட்டுகிறார்களோ, யார் யாரெல்லாம் மோசடியான சிந்தனைகளை சிந்திக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சுவேச கருத்துக்களை வழியாக்குகிறார்களோ அவர்களை நீயே பொறுப்படுப்பாயாக. அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக அமையுமோ அப்படி நடந்து கொள்வாயாக. அவர்களுடைய கடுபடிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களுடைய மஸ்ஜித் மதரசாக்கள் பாடசாலைகளை பாதுகாப்பாயாக. கல்வி கலாபீடங்களை பாதுகாப்பாயாக. சொத்துக்களை காணிகளை பாதுகாப்பாயாக. மாணங்களை பரம்பரை குழந்தைகளை பாதுகாப்பாயாக. ஈமானின் வாழ்வு கழிவாடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.